SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
தமிழகத்தில் தலைக்கூத்தல் என்ற சடங்கு செய்து பல நோயுற்ற முதியவர்களை கருணை கொலை செய்வது பழக்கமாகி வருகிறது என்று ஆராய்ச்சி செய்த பேராசிரியர் பிரியம்வதா அவர்களை கடந்த பிப்ரவரி மாதம் நாம் நேர்கண்டிருந்தோம். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் விக்டோரிய மாநில பிரிமியர் டேனியல் அன்ரூஸ் யூத்தனேசியா எனப்படும் கருணை கொலையை சட்டமாக்குவதற்கு தனது அரசு 2017 நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார்.
There's a debate going on in this country and all over the world about the choices near the end of someone's life. It's a difficult question. And the Victorian Parliament will introduce a bill to legalize physician assisted dying. And it'll be a bill that has all the personal and ethical safeguards in place. So we can get on and debate the principles instead of the technical problems. Whichever side of the debate you fall on, it's still a fact that hundreds of sick people in Victoria take their own lives every year.
கடந்த வருடம் விக்டோரிய மாநிலம் நடத்திய ஒரு விசாரணையில் சுமார் 1300 பேர் கருணை கொலைக்கு ஆதரவாக மனு சமர்ப்பித்திருந்தார்கள். அதனால் இந்த வருடம் இது சட்டமாக்கப்படலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும். ஆனால் 8 வருடங்களுக்கு முன் இது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 13 பேர் ஆதரவாகவும் 25 பேர் எதிராகவும் விக்டோரிய மாநில மேல் சபையில் வாக்களித்து தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டது. இதேபோல் 1995 நார்தர்ன் டெரிட்டரி கருணை கொலையை சட்டமாக்கியது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசின் தலையீட்டால் அந்த சட்டம் நிராகரிக்கப்பட்டது. இருந்தாலும் கருணை கொலை குறித்த மக்கள் சிந்தனைகள் மாறிவிட்டன. இதனால் விக்டோரிய மாநிலத்தில் இது சட்டமாக்கப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம். விக்டோரிய மாநில பிரீமியர் பணிமனையை தொடர்பு கொண்டு கருணை கொலை குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படுமா என்று கேட்டதற்கு, நாடாளுமன்றம் இந்த வாரம்தான் ஆரம்பித்துள்ளது, இதற்கான தேதி குறிக்கப்படாவிட்டாலும் விரைவில் விவாதத்திற்கு வரும் என்று விக்டோரிய மாநில பிரீமியர் டேனியல் அன்ரூஸ் அவர்களின் உதவியாளர் கூறினார். பாலியேட்டிவ் கேர் என்பது நோய் தணிப்பு நிவாரணம். ANSPAM, the Australian and New Zealand Society of Palliative Medicine Inc. என்பது அந்த நிவாரணத்தை வழங்குபவர்கள் எல்லோரும் இணைந்துள்ள ஒரு அமைப்பு. ANSPAM-இன் ஒரு அங்கத்தவரும் சிட்னி கன்பரா நகரங்களில் கடமையாற்றுபவருமான டாக்டர் சுகர்ஷா கனத்திகொட தானும் தான் சார்ந்த அமைப்பும் கருணை கொலையை எதிர்ப்பதாக கூறினார்.
We have put out a position statement on euthanasia and our consensus agreement is that we are against it.
நோய் தணிப்பு நிவாரணமும் கருணை கொலையும் இருவேறு துருவங்கள்.
Euthanasia is basically the intention is to take a life, to make that person comfortable. Palliative care, on the other hand, is about making sure that the patient lives as long as possible with comfort. When I say comfort, the physical, psychosocial and spiritual well-being of a patient who has been diagnosed with a life-limiting illness. So it could be a cancer, it could be any kind of organ failure or any kind of disease where a person has been diagnosed with a life-limiting illness. Our role is to manage their physical, psychosocial and spiritual well-being so that they can live their life to the fullest as long as they can.
கருணை கொலை சட்டமாக்கப்பட்டால் உங்கள் போன்றவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே, அதனால் தான் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீர்களா என்று டாக்டர் சுகர்ஷ கனத்திகுடவிடம் கேட்டதற்கு, தனது 20 வருட அனுபவத்தில் ஓரிருவரே கருணை கொலை குறித்து தன்னிடம் பேசியிருப்பதாக கூறினார்.
Not necessarily, because you'll be very surprised. In my so many years of practicing in the field that I'm in, you know, I can just count in my hand the number of people who have asked to be euthanized.
தன்னிடம் சிகிச்சைக்கு வரும் ஆசிய நாட்டவர்கள் எல்லோரும் இன்னொரு நாள் எப்படி வாழலாம் என்று ஆசைப்படுகிறார்களே அன்றி உயிரை மாய்க்க விரும்புவதில்லை என்கிறார் Dr. Suhasha Kanathigoda.
Most of the Asian people, not only Sri Lankans, but Indians or Chinese that I've looked after, most of them would actually like to live as long as they can comfortably, and they've never asked me whether they can be euthanized. In terms of Australians, like white Australian population, I mean, those are obviously the majority that I look after. Out of them, but that question has come up. probably it's much less than say 5%. It's a very, very small number.
20 வருடங்களுக்கும் மேலாக ஆஸ்திரேலியாவிலும் அதற்கு முன் பல நாடுகளில் பல வருடங்கள் கடமையாற்றிய இதய சிகிச்சை வல்லுநராக கடமையாற்றும் டாக்டர் வைரமுத்து மனமோகன் சிக்கலான விடயங்களை நமது மக்கள் வெளிப்படையாக பேசுவதில்லை என்கிறார்.
இது சுவாரஸ்யமான கேள்வி என்று சொன்னால், நாம் அவர்கள் கடினமான விஷயங்களை கதைப்பதில்லை. அதாவது என்னை பொறுத்தளவில் என்னிடம் எவராவது என் நண்பர்கள் சரி, பின்னர் என்ன நான் பார்க்கணும் சரி, யாராவது வந்து இதை பற்றி இவ்வளவு அளவு ஒரு கலந்துரை ஆறவில்லை, இது உண்மையான விஷயம். ஆகவே நான் இதை எடுத்து கூற முடியாது. இதற்கு உண்மையான பதில் என்னென்று சொன்னால், இது எனக்கு தெரியாது. என்னிடம் எவரும் சிநேகரெல்லாம் இருந்தான்னு நான் பொதுவாக எங்களிடம் கூட்டங்களில் போய் பேசுகிற பொழுது தானும் அல்லது நோயாளிகளிடம் இதை பற்றி கதைக்கவில்லை. அதுமாதிரி சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் மற்ற சமூகத்து நோயாளிகள் சிலர் இதை பற்றி மேலிழந்த வாரியாக கருத்திருக்கிறார்கள். நான் இதுக்குரிய ஆள் அல்ல என்று கூறியால் நான் அதை அதிகமாக தனிப்பட்ட விதம் என்று சொல்லி, நான் இதுக்குரிய வைத்தியரும் இல்லை என்று சொல்லி அவரிடம் அன்பாக கூறி அந்த கதையை நான் மறுமொழி சொல்லாமல் தப்பிக் கொள்கிறேன்.
ஒருவரின் மனதை என்ன உறுத்துகிறது என்று தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கான தீர்வை கொடுப்பதுதான் பாலியேட்டிவ் கேர் என்ற நோய் தணிப்பு நிவாரணம் செய்கிறது என்கிறார் டாக்டர் சுகர்ஷ கனத்திகொட.
It's about finding out the reasons behind somebody's anguish or suffering and then trying to put something in place for that. So that's basically what palliative care is all about. There are certain things that people worry about when they are close to dying or when they are faced with a life-limiting illness. So what palliative care does is we find out what that issue is and then we put things in place so that that person can pass away peacefully.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. கருணை கொலை யூத்தனேஷியா குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையில் வயது வேறுபாடு இல்லை என்கிறார் அவர்.
Now I've seen there have been a lot of instances where there have been young people in their 20s who have been diagnosed with a life-limiting illness who are quite happy to go. They said, I'm in my short period, I've had a good life, you know, I'm happy to go. Whereas I have seen a lot of people in their 80s or 90s who would try to live at least one more day.
அது மட்டுமல்ல, ஒருவருடைய சமய சிந்தனை மறுபிறவியில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களா இல்லையா என்பதிலும் வேறுபாடு இல்லை என்கிறார் டாக்டர் சுகர்ஷ கணத்திகூட.
I find that most Buddhists tend to sort of more or less at peace with themselves towards the end, most of them, I'm not saying everybody. And I felt that even some of the atheists or people who don't believe any god or religion actually have been quite happy and contented and sort of they go very peacefully. So there's no particular rhyme or rhythm to it. To answer your question, whether religion plays a bigger role in whether somebody will ask for euthanasia or not, because the number who has asked for it is so low, it's hard for me to say whether that person's religion sort of precluded them from asking that question or not. But the answer to that question is quite hard because I wouldn't know.
கருணை கொலைக்கு ஆதரவாக பேசும் டாக்டர் மனமோகனிடம் ஒரு உயிரை எடுக்கும் உரிமை இன்னொருவருக்கு இல்லை என்று இதற்கு எதிரானவர்கள் வாதிடுகிறார்களே என்று கேட்டதற்கு,
இந்த கியூலத்தில் உயிர் எடுக்கிறதுக்கு அரசாங்கங்களுக்கு உரிமை இருக்குது, போர்க்களத்தில் உரிமை இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான கட்டத்தில், அதாவது வந்து ரெண்டு மாதிரியான கவனம். ஒன்று, தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு உரிமை இருக்க வேணும். எப்பேற்பட்டது என்றால், அவர் இயங்க முடியாமல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் ஒரு கட்டத்தை அடையும் பொழுது அந்த உரிமை. இரண்டாவது, உறவினர்களுக்கு இவர் ஏற்கனவே தன் விருப்பத்தை தெரிவித்திருந்தால் அவர்களுக்கு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வழி நாங்கள் கொடுக்க வேண்டும். நான் எதிர்ப்பவர்களுடைய பக்கத்திலிருந்து சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள, உதாரணத்துக்கு டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும் பொழுது தற்கொலை செய்ய வேண்டும், இந்த வழியை பாவித்து விடலாம். ஆகவே உலகத்துல பல இப்பேற்பட்ட காரியங்களுக்கு வழிவகைகள் செய்ய முடியும். அவரை ஒரு சைக்காலஜிஸ்டாலய சைக்காட்ரிஸ்டாலய தரம் பார்க்க முடியும், அவருடைய மனநிலைமைப்பு இருக்குன்னு பார்க்க முடியும், அவருக்கு மறந்து வேலை செய்து அவரை டிப்ரெஷன் எடுக்க முடியுமான்றது, இவற்றையெல்லாம் செய்யலாம், வழிவகுத்து கொடுக்கலாம். அடுத்தது, ஒரு தாங்கள் பார்க்கும் பொழுது தங்களுக்கு பாரமாக இருக்கின்றது என்றோ அல்லது அவர் பெரிய பணக்காரனவருடைய பணத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உறவுகள் சேர்ந்து திட்டம் திருட்டி அவருடைய உயிரை நீக்க செய்யலாம் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. ஆனா இதுகளுக்கெல்லாம் இன்றைக்கு 21 நூற்றாண்டுல நாங்கள் நடைமுறையை ஏற்படுத்தி இப்பேற்பட்ட காரியங்களை இல்லாமல் செய்யலாம். அது தவிர ஒரு டிசிஷன் வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்காம அதற்கு ஒரு மருத்துவ குழு ஒரு மூன்று பேர் சேர்ந்த சைக்காலஜிஸ்ட் பிசிஷியன் அண்ட் அ செகண்ட் பிசிஷியன் ஹூ ஹாஸ் நாட் டேக்கன் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பர்சன், அதாவது அவரோட ஒரு மானசீகமான தொடர்பு இல்லாத அவரை அறியாத அவருடைய பராமரிப்பில் ஈடுபடாத வைத்தியர்களாக மூன்று பேரை நியமிச்சோ ரெண்டு பேரை நியமிச்சு ஒரு பொது காமன் சிட்டிசன் படித்தறிவாளியான ஒருவரையும் தெரிந்து இது செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் 24 இதை தர்க்க பண்ணுவோம் சிரிப்பாக தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் சில நோயாளிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்வை அனுபவிக்காமல் ஒரு ஜடம் போல இருக்கிறார்கள்.
நோய் தணிப்பு நிவாரணம் பாலியேட்டிவ் கேர் வழங்கி வரும் டாக்டர் சுகர்ஷ கனத்தி கூட எந்த ஒரு கட்டத்திலும் கருணைக்கொலையை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டதற்கு எதுவும் பலனளிக்காது என்று ஒரு முடிவு ஈற்றில் கிட்டுமானால் அப்படியொரு சந்தர்ப்பத்தில் மனமில்லாமல் ஒத்துக்கொள்வேன் என்றார்.
There has been instances, one or two situations where due to either extreme pain or extreme anguish that when we are trying to manage that symptom, we might have to give them sedation to make them comfortable because of the anguish. Now, in palliative care, that's called palliative sedation. Very rarely, say one or two, three patients throughout my career, we would have had to use that. But other than that, you know, we are quite confident as a profession that we can actually manage most patients quite comfortably.
ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு கருணைக்கொலையை ஆதரிக்கிறீர்களே என்று டாக்டர் மனமோகனிடம் கேட்டதற்கு,
நான் வைத்தியராக ஒரு பக்கம் பார்க்கலாம், சாதாரண மனிதனாக ஒரு பக்கம் பார்க்கலாம், ஆனா ரெண்டும் ஒரு முடிவுக்கு தான் நான் வருவேன். வைத்தியராக இருக்கிறபடியால சில விடயங்களை கூட யோசிக்க கூடியதா இருந்தாலும் யூதனேசியா ஒரு நிச்சயமாக தேவை. அதற்குரிய சட்டபூர்வமான ஆக்கப்பூர்வமான வழிகளை அரசாங்கம் வாய்த்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நான் வாழ்க்கையை வாழ்க்கையின் தரம் என்பதை பற்றித்தான் நான் என்னிடம் வரும் உதவிக்கு வரும் பேஷன்ஸ் கலைக்கும் பொழுது கலப்பேன். ஏனென்று சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு தரம், இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் லிவிங். ஆகையினாலே அந்த லிவிங் பார்ட்டை வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து வாழ முடியாத ஒரு கட்டத்தை அடைகிற பொழுது எமக்கு எமது வாழ்வை இந்த உலகத்திலிருந்து நீட்டுக் கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டியதை நான் நிச்சயமாக ஆதரிக்கிறேன்.
இந்த விவாதம் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல உலகின் பல பாகங்களிலும் தற்போது நடக்கிறது. நாம் அறிந்தவரை நெதர்லாந்து, பெல்ஜியம், கொலம்பியா மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளில் கருணைக்கொலை சட்டமாக்கப்பட்டுள்ளது. அசிஸ்டட் சுயிசைட், தற்கொலை செய்வதற்கு உதவி புரியலாம் என்று சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் கனடா போன்ற நாடுகளும், அமெரிக்காவின் வாஷிங்டன், ஒரிகன், கொலராடோ, வெர்மாண்ட், மொன்டானா மற்றும் கலிபோர்னியா மாநில சட்டங்கள் சொல்கின்றன. உலகளாவிய வகையில் கருணைக்கொலையை சட்டமாக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஆர்ச் பிஷப்பும் மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவருமான டெஸ்மண்ட் டுட்டு குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்.
ஹலோ டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், As a Christian, I believe in the sanctity of life and that death is a part of life. I hope that when the time comes, I am treated with compassion and allowed to pass on to the next phase of life's journey in the manner of my choice. People who are terminally ill should have the option of dignified and compassionate assisted dying. I pray that politicians, lawmakers, and religious leaders have the courage to support the choices terminally ill citizens make in departing Mother Earth with dignity and love. God bless you.
நேயர்களே, கருணை கொலை குறித்த உங்களது கருத்துக்களை எமது ஃபேஸ்புக்கிலோ மின்னஞ்சல் வழியாகவோ பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.